இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
கோவிட்டில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதற்கான வழிகாட்டல்களை வெளியிடுவதற்கு தாமதிக்கப்படுவதால் சடலங்களை குளியூட்டிகளில் பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் பேராசிரியர் ஜெனிவர் பெரேராவின் குழுவின் வழிகாட்டல்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்திருந்தார். கோவிட்டில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய அனுமதித்து வர்த்தமானி அறிவிப்பு வெளிவந்துள்ள போதும் அது தொடர்பான சுகாதார வழிகாட்டல்கள் தயாரிக்கப்படாமல் இருப்பது தொடர்பாக தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களை அடக்கம் மற்றும் தகனம் செய்ய உலகில் அனைத்து நாடுகளும் அனுமதித்திருந்த போதும் இலங்கை மாத்திரமே அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. கோவிட் மரணங்கள் தொடர்பாக ஆராய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவை காரணம் காட்டி இதற்கான அனுமதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வந்தது. பின்னர் சுகாதார அமைச்சின் செயலாளரினால் பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேரா தலைமையில் வைரஸ் தொடர்பான நிபுணர் குழு ஒன்றினை நியமித்து இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேரா இது தொடர்பாக ஆராய்ந்து அடக்கம் மற்றும் தகனம் இரண்டையும் அனுமதித்து பூர்ண அறிக்கையொன்றினை டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கையளித்திருந்தது. என்றாலும் அரசாங்கம் அந்த அறிக்கையை மறைத்து வந்ததுடன் அறிக்கையை பிரதான தொழில்நுட்ப குழுவுக்கு சமர்ப்பித்து அவர்களது தீர்மானம் வரும் வரை காத்திருப்பதாக தெரிவித்து வந்தது. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் நிலை இருந்த நிலையிலேயே அரசாங்கம் திடீரென கோவிட்டில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய அனுமதித்து வர்த்தமானியை வெளியிட்டது. ஜெனீவா கூட்டம் இல்லை என்றிருந்தால் இன்னமும் அனுமதி கிடைத்திருக்காது. அரசாங்கம் வர்த்தமானி அறிவிப்பை அவசரமாக வெளியிட்டதால் தான் கோவிட்டால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதற்கான வழிகாட்டல்களை கூட தயாரிக்க முடியாமல் போயிருக்கின்றது. தொடர்ந்தும் தாமதிக்காமல் பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேரா தலைமையிலான குழுவின் வழிகாட்டல்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வானொலி மற்றும் தொலைக்காட்சி உள்ளிட்டவற்றை அதிக சத்தமாக கேட்பதால் அல்லது பார்ப்பதால் இரவு வேளைகளில் கற்றலில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனவே இரவு வேளையில் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு சகலரிடமும் கேட்டுக் கொள்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகுண தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் 2020ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளன. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இரவில் கற்றலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் வகையில் அயலவர்களில் வீடுகளில் தொலைக்காட்சி அல்லது வானொலி அதிக சத்தத்துடன் பார்க்கப்படுவதாக அல்லது கேட்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனவே பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களின் நலன் கருதி இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தமது சூழலுக்கு மாத்திரமே போதுமான சத்தத்தை இவற்றை பாவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்தால் போலீசாரால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தலவாக்கலை சென்ட் கிளையர் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலால் சுமார் 30 ஏக்கர் வரையான வனப்பகுதி தீக்கிரையாகி உள்ளது. தலவாக்கலை சென்ட் கிளையர் வனப்பகுதி நேற்றைய முதலம் 7 மணி முதல் தீப்பிடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனை அடுத்து தலவாக்கலை போலீசார், ராணுவத்தினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு கடும் பிரயத்தனங்களில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் தற்போது கடும் வறட்சி நிலவுவதால் தீ வேகமாக பரவி சுமார் 30 ஏக்கர் வரை தீக்கிரையாக்கியுள்ளது. மனித செயற்பாடு மூலமே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். கோவிட் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய முடியும் என்று வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ள போதிலும் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை காலம் தாழ்த்தி மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கின்றதா என்று பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நிபுணர் குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னரும் 2 மாதங்களாக கட்டாய தகனம் செய்யப்பட்டமைக்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. எனவே இந்த தீர்மானம் மேலும் காலம் தாழ்த்தப்படாமல் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகமே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் கோவிட் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடல விவகாரத்தில் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளின் பின்னர் சுகாதார அமைச்சரினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் வெளியானதன் பின்னர் தற்போது சடலங்களை அடக்கம் செய்வதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது என்று சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கோவிட் சடலங்கள் தொடர்பாக ஆராயும் நிபுணர் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. அந்த அறிக்கையில் இந்த விடயமும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் இரண்டு மாதங்களாக பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தெமடகொட குப்பியாவத்த மயானம் இதற்கு தகுந்த இடமாகும் என்று பேராதனை பல்கலைக்கழகம் பரிந்துரைத்துள்ளது. குறித்த மயானம் மருதானை பள்ளிக்கு சொந்தமானதாகும். இங்கு கோவிட் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு மருதானை பள்ளி விருப்பம் தெரிவித்து சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் இந்த தீர்மானத்தை மேலும் காலம் தாழ்த்துவதன் மூலம் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றீர்களா என்ற கேள்வியையும் அவர் இதன்போது எழுப்பியுள்ளார். இந்த தீர்மானம் மேலும் காலம் தாழ்த்தப்பட்டால் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகமே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றார். நேற்றைய தினம் ஆரம்பமாகி உள்ள 2020 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான பரீட்சார்த்திகளின் வரவானது நேற்றைய தினம் திருப்திகரமாக அமைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்திருந்தார். இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகளுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு பரீட்சை நிலையங்களில் 38 பரீட்சார்த்திகள் பரீட்சை எழுத உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். எதிர்வரும் 10 வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சைகளில் 622,352 பேர் தோற்றுகின்றனர். இவர்களில் 433,746 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். நாடுபூராகவும் 4,513 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகளின் நலன் கருதி சகல மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் 2 விசேட பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
உலக செய்திகள்.
கடந்த வாரம் ஓமன் வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரான் தாக்கியதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். தனது கூற்றுக்கு எவ்விதமான ஆதாரத்தையும் மேற்கோள் காட்டாமல் நெதன்யாகு இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு சேவையிடம் திங்களன்று இது உண்மையில் ஈரானின் செயல், அது தெளிவாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்கு சொந்தமான பஹாமியன் கொடியிடப்பட்ட ஹீலியோஸ்ரே என்ற சரக்கு கப்பல் மத்திய கிழக்கில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த போது ஒரு மர்ம வெடிப்புக்குள்ளானது. எனினும் இதனால் கப்பல் குழுவினர் எவருக்கும் காயமடையவில்லை. ஆனால் கப்பல் அதன் துறைமுக பக்கத்தில் 2 துளைகளும் அதன் ஸ்டார்போர்ட் பக்கத்தில் 2 துளைகளும் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான பதட்டங்கள் மத்தியில் மத்திய கிழக்கு நீர்வழிகளில் பாதுகாப்பு கவலைகள் புதுப்பித்த இந்த தாக்குதல் சம்பவத்தின் சில நாட்களுக்கு பிறகு கப்பல் பழுது பார்க்க துபாய் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. வெடிப்புக்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் தற்சமயம் முன்வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய குற்றச்சாட்டுகளுக்கு ஈரானில் இருந்து உடனடியாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை. டெல்லியின் அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது டுவிட்டரில் நேற்றைய தினம் காலை பதிவிட்டுள்ள நரேந்திர மோடி, EIIMS இல் COVID-19 தடுப்பூசியின் முதல் டோஸை எடுத்தேன். COVID-19 எதிரான உலகளாவிய போராட்டத்தை வலுப்படுத்த எங்கள் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் விரைவான நேரத்தில் இவ்வாறு பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை கோவிட் இல்லாத நாடாக மாற்ற தடுப்பூசி பெற தகுதி உள்ள அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுப்பதாகவும் கூறியிருந்தார். மேலும் பல முக்கிய செய்திகள். புதிய அரசியல் கட்சி தொடங்குவது குறித்து தனக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடந்த பழமைவாத ஆதரவாளர்கள் மாநாட்டில் இதனை தெரிவித்திருந்தார். தான் தனி கட்சி தொடங்குவது குடியரசுக் கட்சியின் வாக்குகளை பிரிக்கும் என கூறியிருந்தார் ட்ரம்ப். ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட பின் ட்ரம்ப் பேசும் முதல் கூட்டம் இது. 2024 மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடலாம் என சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய அதிபரை கடுமையாக விமர்சித்தார். முதலில் அமெரிக்கா என்பதிலிருந்து கடைசியில் அமெரிக்கா என அமெரிக்காவின் கொள்கைகள் மாறி இருக்கின்றன என்றார். மியன்மாரில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்த ஒரு மாதத்துக்கு பிறகு முதன்முறையாக ஆங் சான் சூச்சியை அவரின் வழக்கறிஞர்கள் சந்தித்துள்ளனர். வீடியோ கால் மூலம் நீதிமன்றத்தில் சூச்சி நல்ல உடல்நிலையுடன் உள்ளதாகவும் தனது வழக்கறிஞர்கள் குழுவை காண வேண்டும் என்றும் கூறியதாகவும் அவரின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். மியன்மாரில் ராணுவத்தால் ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றதிலிருந்து சூச்சியின் இருப்பிடம் குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. திங்களன்றும் ராணுவத்தை எதிர்த்து மக்கள் வீதிகளில் போராடியிருந்தனர். ஞாயிறன்று நடைபெற்றிருந்த போராட்டத்தில் அதுவரை இல்லாத அளவு 18 பேர் கொல்லப்பட்டனர். இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா முதல் முன்னுரிமை பங்குதாரர்களாக செயற்படும் என கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய தூதரகம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய தூதரகம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறைக்கான ஒத்துழைப்புகள் தொடர்பில் இலங்கைக்கு அண்மையில் பயணம் மேற்கொண்ட இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வழங்கியிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முத்தரப்பு கடல்சார் பாதுகாப்பு கலந்துரையாடல்களுக்காக வருகை தந்த போதே இந்த பாதுகாப்பு ஆலோசகர் இதனை கூறியிருந்தார்.
விளையாட்டுச் செய்திகள்.
வீதி பாதுகாப்பு டி டுவெண்டி உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவின் ராய்ப்பூரில் ஆரம்பமாகி மார்ச் மாதம் 21ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதனால் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர ஷெவாக், பிரையன் லாரா மற்றும் முத்தையா முரளிதரன், சன ஜெயசூர்ய ஆகியோர் மீண்டும் களத்தில் இறங்க உள்ளனர். கோவிட் 19 தொற்று நோய் காரணமாக கடந்த 2020 மார்ச் 11ஆம் தேதி அன்று 4 ஆட்டங்களுக்கு பிறகு இந்த தொடரின் முதல் பதிப்பு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இரண்டாம் பதிப்பு தற்சமயம் ராய்ப்பூரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஷஹீத் வீர் நாராயண சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மைதானத்தில் 65,000 பேர் அமர்ந்து போட்டியை ரசிக்கலாம். இருப்பினும் கோவிட் 19 தொற்று நோயால் ரசிகர்களின் எண்ணிக்கை 50% குறைக்கப்பட்டுள்ளது. கடுமையான கோவிட் 19 கட்டுப்பாடுகள் காரணமாக ஆஸ்திரேலிய லெஜண்ட் அணி இந்த தொடரில் இருந்து துரதிருஷ்டவசமாக விலகியுள்ளது. அதே நேரம் இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரு புதிய அணிகள் தொடரில் இணைத்துக் கொள்ளப்பட்டும் உள்ளன. வீதி பாதுகாப்பு உலக கிரிக்கெட் தொடர் என்பது மகாராஷ்டிராவின் வீதி பாதுகாப்பு துறை முன்னெடுத்துள்ள முன்முயற்சியாகும். இது தொழில்முறை மேலாண்மை குழு உடன் இணைந்து தொடரின் ஆணையாளராக இருக்கும் சுனில் கவாஸ்கர் மற்றும் பிராண்ட் தூதர் இருக்கும் டெண்டுல்கர் ஆகியோரால் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட்டின் பணிப்பாளராக டோம் மோடி நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. டோம் மோடி எதிர்வரும் 3 வருட கால பகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை மேலும் அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டின் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து டோம் மோடி பணிப்பாளர் பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 3 வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக டோம் மோடி செயற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு. மலரே 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 சொல்லு சொல்லு மனதை தமிழில் சொல்லு சொல்லு. கண்கள் சொல்கின்ற பாஷையெல்லாம் கண்டு தெளிகின்ற ஞானம் இல்லை. தங்க செவ்வாயின் தாழ் திறந்து சொல்லு சொல்லு சொல்லு.
வந்து வந்து தீண்டும் போது தேவலோகம் தெரிகிறது.
இந்த மார்பே சாயும் போது இந்த லோகம் தெரிகிறது.
பாவாயின் தேவதையே தேவதையே
தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் எழுத்து நெஞ்சமோ உன்னிடமோ. இடம் காலம் மாறும் போதும் என் பாசம் மாறுமா? இடம் காலம் மாறும் போதும் என் பாசம் மாறுமா? தழுவிக்கொண்டு ஓ என்ற
வந்தாலும் மறிப்பது ஏனோ ஏனோ ஏனோ. ஏ சுவாசமே திண்டாமல் வெளியே செல்லாதே, வெற்றி கொள்ள உன்னை தொலைக்காதே. யார் சிரித்தாலும் பாலை வனங்கள் மலரும்.
வார்த்தைக்கு அர்த்தங்கள் என்னன்னு சொல்லு.
பொண்ணுல பொண்ணுல பொங்குற ஆசைக்கு அளவுகள் எம்பிட்டு சொல்லு.
பூக்குள் புயல்னு வீசு.
குங்குமமா நான் மண்டில் வந்து பொறக்கலையே. பொட்டு மேல பொட்டு வச்சு உன்னை பார்த்த பின்னே மாறி போச்சு. ஆடி அசஞ்சு நீ நடக்கையிலே தவம் அத்தனையும் ஆடி போச்சு. பொட்டில போற புள்ள பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டில போற புள்ள நீ தொட்டு வச்ச குங்குமமா நான் மண்ணில் வந்து பொறக்கலையே மண்ணில் வந்து பொறக்கலையே.
பாதை காக்கும் பாதை கனி கூட்டம்.
இருவரி உதடுகள் உயிர் வரை இருக்குது ஒரு முறை பருகிடவா.